ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் திருவாதவூரரை ஆட்கொள்ளுதல். வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிக்கே. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அலகிற்சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மா நடஞ்சை வரதர் பொற்றாள் தொழ. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பெற்றிருந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவாரத் துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோக கொழுந்தேரல் வாயி மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூர் அடிகள் அடியினைகள் ஒற்றி. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, திருவாதவூர் அடிகள் புராணத்தில் திருப்பெருந்துறை சருக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பெருந்துறை சருக்கத்திலே நம்முடைய குருநாதரை இறைவன் மனித வடிவத்திலே வந்து ஒளிசை மானுடமாக திருப்பெருந்துறையிலே குருந்த மரத்தடியிலே எழுந்தருளி அடியார்கள் கூட்டத்தின் நாப்பன் ஆட்கொண்ட திறம் சொல்லப்படுகின்றது. அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். 85 பாடல்கள் பார்த்தோம். 84வது பாடல்ல பெருமான் திருக்கரத்தில் இருக்கின்ற சிவஞான போதம் என்ற அந்த சுவடியை கண்டு சிவமென்றால் என்ன, ஞானமென்றால் என்ன, போதம் என்றால் என்ன என்று தாங்கள் எனக்கு உணர்த்துவீராயின் நாம் உமக்கு மீளா அடிமையாவோம் என்று மந்திரிக்கோலம் புனிந்திருந்த வாதவருடிகள் அவரை மனதால் வணங்கி உடம்பால் வணங்காது உரைத்தார். அப்படி காமிக்கிறார் நமக்கு ஆசிரியர். இந்த உலகத்திலே மாறாத ஒன்று ஒரே பொருள், அது சிவம். நின்ற சிவம் ஒன்று. அந்த பொருளை ஒருவன் கலைஞானத்தினாலே தெள்ளிதின் மனதிலே உணர்வது தேர்தல் ஞானம். அதனை உயிருக்கு உயிரான அனுபவமாக தெளிவது நிகழ்கின்ற போதம் என்று சொன்னார். இப்படி பெருமான் சொன்ன உடனே வாதவர்களுடைய உள்ளமானது உருகிற்று. ஒருவர் ஒன்றை சொல்கின்றார், இன்னொருவர் கேட்கின்றார். கேட்பவர் உள்ளம் உருக வேண்டும் என்று சொன்னால் கேட்பவருடைய தகுதியும் கூறுபவருடைய தகுதியும் அதுல முக்கிய பங்கு வகிக்கின்றது. சொல்லப்பட்ட விஷயம் ஒண்ணுதான், நமக்கெல்லாம் தெரியும். உமாபதி சிவனாருடைய கதை. உமாபதி சிவனார் நடராஜ பெருமானுடைய பூஜையை முடித்துக்கொண்டு, உச்சிக்கால பூஜையை முடித்துக்கொண்டு பட்டப்பகல்ல பல்லாக்கல போறாரு. அவருக்கு கோயில் மரியாதையாக தீட்சிதர்களே பல்லாக்கல் அவரை சுமந்து வீட்டுல கொண்டு போய் விடுறாங்க. பகலிலும் அந்த தீவட்டி பிடித்துக்கிட்டு போறாங்க. அப்ப தன்னுடைய வீட்டு திண்ண வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற மணிஞான சம்பந்தர் பகல் குருடு ஒன்று பட்டக்கட்டையில போகுது அப்படின்னு சொன்ன. சூரிய வெளிச்சம் இருக்கும் போது ஒருவனுக்கு கைவிளக்கு எதுக்கு? அது மரியாதை நிமித்தம் தான். ஆகவே மரியாதை நிமித்தம் ஒருவருக்கு செய்யப்படுகின்ற ஒரு சிறப்பினை இகழக்கூடாது. இப்ப பகல் குருடு போகுதுன்னு இவர் சொன்ன உடனே சாதாரணமா அப்பக்குவியா இருக்கிற ஒருவனுடைய மனமானது அதனால புண்படும். நம்மளை கிண்டல் அடிக்கிறாங்க பாருங்க. பகல் நேரத்தில் கூட நமக்கு கண்ணு தெரியலன்னு கிண்டல் அடிக்கிறாரு. பட்ட பகல்ல உனக்கு எதுக்கா தீவட்டி அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும். உயிருள்ள கட்டை என்று அந்த பல்லாக்கு, அந்த பல்லாக்கு துளிர்க்காது, அது மரத்தினால் செய்த பல்லாக்கு, இறந்து போன ஒரு கட்டை. அப்ப அதையும் கிண்டல் அடிக்கிறாரு. நமக்கு மரியாதை செய்வதற்காக பல்லாக்கு அழிச்சிட்டு போறாங்க, சம்பந்தம் இல்லாம இவர் கிண்டல் அடிக்கிறாரு என்று உமாபதி சிவம் அபக்குவியாக இருந்தால் அவர் மனம் புண்பட்டிருக்கும். அவர் பக்குவியாக இருந்த காரணத்தினாலே அதன் உண்மை பொருளை அவர் உணர்ந்தார். வேற யார் பல்லாக்கில் போயிருந்தாலும், வேற யாருக்கு தீவிட்டி பிடிச்சிருந்தாலும், அவங்க நம்மளை யாரோ ஒருத்த வழிபோக்கும் வேணும்னே கிண்டல் பண்றான், ப்ரொவோக் பண்றான். இந்த கிண்டல் கிண்டல் மட்டும் இல்ல, அதனுடைய கொள்கை வந்து ப்ரொவோக்கிங், ப்ரொவோக் பண்ண வம்பு இழுக்கணும். வம்பு இழுக்கிறதுக்காக சொல்றது. முக்கியமான காரியத்தில் ஈடுபடுறவங்க நம்மளை யாராவது வம்பு கிழித்தா அதை புறக்கணித்து விடுவார்கள். 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒருத்தர் பஸ் ஓட்டிட்டு இருக்கிறாரு, ஓட்டுற டிரைவரை பத்தி பின்னாடி தன் கமெண்ட் அடிக்கிறான்னா அவர் திரும்பி பார்த்து பதில் சொல்லக்கூடாது. சொன்னா என்ன ஆகும்? அப்புறம் பஸ் ஓட்ட முடியாது. அப்ப கோயில்ல பெருமானை பூசிக்கிற ஒருவர் பூஜிக்கிற நேரத்தில் யாராவது எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, ஐயரே மறைச்சிக்கிட்டு பூஜை பண்றாரு, நாம எல்லாம் சாமி எப்படி பாக்குறதுன்னு. பெருமானுக்கு பூசிப்பது என்பது ஒரு தொண்டு, ஒதுங்கி நின்று எப்படி செய்ய முடியும்? அதை நாலு பேர் பார்க்கணுங்கிறதுக்காகவே ஒருத்தர் தூபம் காமிக்காம தீபம் காமிக்காம இருக்க முடியும்? அப்ப இதெல்லாம் இந்த ஒரு காதால வாங்கி இன்னொரு காதால விட்டுருவாங்க. பொறுப்பானவர்கள், பொறுப்பானவர்கள் இதை இகழ்வார்கள், பக்குவம் இல்லாதவர்கள் சினப்பார்கள். உமாபதி சிவம் அதை இகழவும் இல்லை சினக்கவும் இல்லை, அவர் உள்ளம் உருகியது. என்ன நினைச்சாரு, பட்டக்கட்டை என்பது இந்த உடல், என்ன ஒருவன் இந்த உடலை சுமந்து கொண்டு செல்வதனால இது இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு வருது. சிதம்பரத்திலிருந்து தூத்துக்குடிக்கு இந்த உடம்பு வந்திருக்கு, இதை நான் சுமந்துகிட்டு வந்ததுனால. நான் சுமக்கவில்லை என்றால் இது இதை நாலு பேர் சுமக்கணும். உயிர் இல்ல, கூத்தன் புறப்பட்டு போன கூடு என்று சொன்னால் நாலு பேர் சுமக்கணும். அந்த நாலு பேரும் காசு வாங்கிட்டு சுமக்கும் போது ஒத்தன் காதல ஒருத்தன் விழறா மாதிரி பேசிப்பான், தின்னு கொளுத்துருக்கிறான் எப்படி கணக்கிறான் பாரு. காசுக்கு தான் சுமக்கிறாங்க இந்த காலத்துல, பழங்காலத்துல அன்பினால் சுமந்தார்கள். அப்படி அவங்க கிண்டல் அடிச்சா இந்த பிணத்துக்கு கோபம் வருமா? அதான் கூத்தன் புறப்பட்டு போயிட்டானே, அது கோபம் வராது. பட்டக்கட்டை என்று சொல்லப்படுவது இந்த உடம்பு. என்ன காரணம்னா, நாம் உயிர் வாழ்கின்ற காலத்திலும் உடம்பு என்பது ஜடம், அதை உணரணும். நாம் இந்த உடம்பிலே உயிர் வாழ்கின்ற காலத்திலும் உடம்பு என்பது ஜடப்பொருள். ஆகவே அவர் பல்லாக்க சொல்லல, நம்முடைய சரீரத்தை சொன்ன. தீவெட்டி பிடிச்சிட்டு போறதுனால பகல் குருடுன்னு சொல்லல, பகல் குருடு என்பது ஆந்தை. ஆந்தை, ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியாது, அது என்ன பண்ணும், எங்கேயாவது போய் இடிச்சுக்கணும். அதனாலதான் ஆந்தை பகல்ல உலவாது, சூரிய பிரகாசத்தில் அதனுடைய கண்ணு மழுங்கி இருப்பதுனால உலவாது. ராத்திரியில நல்லா அதுக்கு கண்ணு தெரியும், பறக்கும், இறை தேடும், எல்லாம் பண்ணும். அதே போல பின்னாடி வருது புராணத்துல, இந்த உலகம் என்பது கடவுள் என்ற சூரிய பிரகாசத்தை நாம் காணாத போது காண்கின்ற காட்சி. கடவுள் என்ற சூரியனை காணாத போது உலகத்தினுடைய காட்சி நிகழ்கிறது. எப்படின்னா, பகலிலே இருக்கின்ற சூரியனை காணாதிருக்கும் பொழுது இரவிலே ஆந்தைக்கு எல்லாம் பளிச்சுன்னு தெரியுற மாதிரி, ராத்திரி ஆந்தைக்கு நல்லா கண்ணு தெரியுது. அதுக்கு நல்லா கண்ணு தெரியுறதுக்கு ஒரே காரணம், சூரிய வெளிச்சம் இல்ல. நாம நல்லா உலகத்தில் ஈடுபடுறதுக்கு ஒரே காரணம், கடவுளை மறந்திருப்பதுதான். கடவுள் இல்லாம போல, கடவுள் இருந்தும் மறந்திருக்கிறோம். எதை போல, என்ன தலைவலி வரவரையும் தலை இருக்கிறத மறந்திருக்கிறோம், வயிற்று வலி வரவரையும் கண்டதை திங்குறோம், கால் வலி வரவரையும் குதிச்சு ஓடுறாங்க, முதுகு அரிக்கிறவரையும் முதுகு இருக்கிறதே தெரியல, கடவுள் குற்றவரையும் கடவுள் இருக்கிறதே தெரியாது. இருக்கு எல்லாமே, தலை இருக்கு, முதுகு இருக்கு, கால் இருக்கு, வயிறு இருக்கு, இருந்தாலும் அது இருக்கேன்னு சொல்றவரையும் நாம அதை புறக்கணிப்போம். அது போல கடவுளும் இருக்கிறேன்னு சொல்றவரையும் அவர் பக்கத்திலே இருந்தாலும் நம்ம புறக்கணிப்போம். கடவுளை இகழ்ந்திருக்கின்ற ஒரே காரணத்தினாலேதான் ஒருவன் மனைவி மக்களோடு இந்த பிரபஞ்ச வாழ்க்கையிலே முனைந்து ஈடுபடுகின்றான், பற்றோடு ஈடுபடுகின்றான். அடியார்கள் கடவுளை நினைந்த வண்ணமே ஈடுபட்டார்கள், அவர்கள் நிலை வேறு. இப்பதான் அஞ்சு நிமிஷம் முன்னாடி பேசிட்டு இருந்தோம். இன்றைக்கு சாயங்காலம் சிறுத்தொண்ட நாயனார் கணபதீஸ்வரருடைய சாரக்ஷ பாக்குறதுக்காக மனைவியை அழைச்சிக்கிட்டு பிள்ளைய அழைச்சிக்கிட்டு சந்தோஷமா கோயில் போயிருப்பார் திருச்செங்காட்டாங்குடியில. நாளைக்கு பகல்ல ஸ்கூல்ல இருந்து பிள்ளைய அழைச்சிட்டு வந்துட்டு கறி பண்ணி போட்டுட்டார். இப்ப இன்றைக்கு சந்தோஷம் குறைவா வாழ்ந்தாரா, நாளைக்கு துன்பம் மேலிட்டு செய்தாரா? நாளைக்கு பிள்ளைய கறி செஞ்சு போடும்போது அவர் வருத்தப்பட்டு செய்யல, இன்றைக்கு பிள்ளையோட சந்தோஷமா இல்லாம இல்ல. இந்த நிலை என்பது கோடியில ஒருத்தருக்கு தான் வரும். அதனாலதான் அவங்களை எண்ணிட்டாங்க 63 எண்ணிட்டோமா இல்லையா? அந்த நிலையை நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அவர்களை வழிபட்டு வழிபட்டு ஏதோ ஒரு பிறவியில அந்த நிலை வரலாம். அவருடைய வழிபாடு முக்கியம். ஆனால் பொதுவாக நாம் முனைந்து ஈடுபடுகின்றோம் உலகியல்ல. அப்பூதி அடிகளோ, நமினிந்த அடிகளோ, சிறு தொண்டரோ, இயற்பகையாரோ உலகியலில் முனைந்து ஈடுபடவில்லை. உலகிலே கடைபிடித்தாலும் உலகிலே முனைப்பு என்பது அடியார்களுக்கு கிடையாது. என்ன காரணம்னா, அவர்கள் கடவுளை மறவாத வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். கடவுளை மறந்த நிலையிலே உலகில் முனைப்பு ஏற்படும். அது ஆந்தை இரவிலே விழித்திருப்பதை போலவும் பகலிலே குருடாகி இருப்பதை போலவும். ஆந்தை பகலிலே குருடாகி இருப்பதற்கு பகலவன் மீது குற்றம் இல்லை என்பது பொருள். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா, சுடர் விட்டுடன் எங்கள் ஜோதி. கடவுள் இருக்கான்னு நான் உனக்கு நிரூபிக்க வேண்டிய தேவை இல்லடா, நீ பகல் குருடு, அதனால பக்கத்தில் இருக்கிற சூரியன் உனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். இந்த தேவாரத்துக்கு என்ன பொருள்னா, கடவுள் இருக்கிறாரு நான் உனக்கு நிரூபிக்க வேண்டாம், அந்த அதுக்காக நான் அவதாரம் பண்ணல. கடவுள் இருக்கிறான்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் எப்படி இருக்கிறான், அவனை எப்படி வழிபடணும் அப்படிங்கறதுக்காக தான் தேவாரம் பாடுறேன். அப்ப ஆந்தைக்கு யாராவது சூரியன் இருக்கிறான்னு நிரூபிக்க முடியுமா? அதுதான் சூரியனை கண்டு அஞ்சு கண்ணை முடிக்குது. அதே போல பகல் குருடன் இவர் சொன்ன உடனே அதுக்கு என்ன பொருள்னா, நீ நடராஜா பக்கத்துல இருந்தாலும் நடராஜாவ தெரிஞ்சுக்கல, நான் கோயிலுக்கு வராம வீட்டுல இருந்தாலும் நடராஜாவை தெரிஞ்சுருக்கேன்னு அர்த்தம். மறைஞான சம்பந்தர் சொன்னதுக்கு பொருள் என்னன்னா, உனக்கு மரியாதை செய்யப்படுகின்றதே அந்த உடல் மரியாதைக்கு உரியது அன்று, அது நீ உயிர் வாழ்வதனால் உயிர் வாழ்கின்றதே அன்றி நீ உயிர் வாழும் போதும் அதனை பிணம் என்று நீ கருத ஆரம்பித்து விட்டாயா? வாடகை வீட்டுல இருக்கிறவன் வாடகை விட்ட சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்க கூடாது. உடம்புல உயிர் வாழ்கின்ற நாம் உடம்பினை பெரிதாக கருதக்கூடாது, நமக்கு உரியது என்று கருதக்கூடாது, சொந்தம் கொண்டாடக்கூடாது. வாடகை வீட்டுல இருக்கிறவன் வாடகை விட்ட சொந்த வீடு போல நினைச்சு நடக்கக்கூடாது, நாம நினைச்சு நடக்கிறோம் அப்படி நடக்கக்கூடாது என்பது பட்ட கட்டை என்பதற்கு பொருள். பகல் குருடு என்பதற்கு என்ன பொருள்னா, நடராஜா பக்கத்துல நீ இருக்க, ஆனா நீ நடராஜாவை தெரிஞ்சுக்கல, நான் தான் நடராஜாவை தெரிஞ்சுருக்கேன்னு குருநாதர் சொல்றார். இந்த பொருள் உமாபதி சிவத்துக்கு புரிந்தது என்பதனால அவர் உள்ளம் உருகியது, குருநாதர் காலில் போய் விழுந்தார். இந்த பொருள் பக்குவம் இல்லாத ஒருத்தருக்கு விளங்குமா? சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அடிமையாயிடுறேன்னு நம்ம குருநாதர் சொல்றாரு. அவரும் சொல்றாரு இப்படி சொன்னதுனால அவர் அடிமையாயிடுவாரான்னு ஒரு சந்தேகம் வரும், அதுக்காக விளக்கிறேன். சிவம் என்பது மாறாதது, ஞானம் என்பது அபரஞானத்தினால் அதை அறிவது, போதம் என்பது பரஞானத்தினால் அதை உணர்வது அப்படின்னு பொருள் சொன்னார். இதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணி அஞ்சு மார்க் பரீட்சையில வாங்கலாமே தவிர இதனால உள்ளம் உருகாது. பரீட்சையில இந்த கேள்வி வந்ததுன்னா இதை அப்படியே கட அடிச்சு ரீப்ரொடியூஸ் பண்ணா கரெக்டா எழுத்து பிசகாம இவர் வந்து சொல்லியிருக்கிறாருன்னு அஞ்சு மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கு வேணா பயன்படுமே தவிர உள்ளம் உருகாது. ஆனால் பட்டக்கட்டையில் பகல் குருடு போகின்றது என்பதனை கிண்டலாக கருதாமல் குருநாதன் தன்னை அழைக்கின்றான் என்று உணர்ந்த பக்குவம் கொண்ட சீடனுக்கு அது உள்ளத்தை உருக்கியதை போல, நீ அறிய வேண்டிய பொருளை நான் உனக்கு அறிவிப்பேன்னு இங்க குருநாதர் சொல்றாரு. இவர் புரிஞ்சுக்கிட்டார், நிலையான சிவத்தை நான் அறிந்திருக்கிறேன், அதனை அறிகின்ற பர அபரஞானங்கள் என்னிடம் உண்டு, உனக்கு கொடுக்க காத்திருக்கிறேன், விருப்பம் இருந்தால் வாங்கிக்கொள்ளு அர்த்தம். அந்த நிலையிலே நம்முடைய குருநாதர் இருந்த காரணத்தாலே அவர் உள்ளம் உருகியது. உள்ளம் உருகின உடனே எப்படி மறைஞான சம்பந்தருடைய அந்த உரையினை கேட்டு உமாவதி சிவத்தினுடைய உள்ளம் உருகியதோ, அதே போல இவர் உள்ளம் உருகிய உடனே கைலையிலே கல்லால மரத்தின் கீழே நால்வருக்கும் அருள் புரிந்த மோனமூர்த்தியும், பொன்னம்பலத்திலே இடதுகாலை தூக்கி ஆடுகின்ற அந்த ஞானமூர்த்தியும், வெள்ளியம்பலத்திலே அந்த தூக்கிய திருவடியை நிறுவிய திருவடியை மாற்றி ஆடுகின்ற கருணாமூர்த்தியும், இங்கு திருப்பெருந்திரிலே குருந்த மரத்திலே இரண்டு கரங்களோடு எழுந்தருளிக்கின்ற இந்த மூர்த்தி என்று உணர்ந்தார். அந்த மூணு பேர் தான் இவங்க என்று உணர்ந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்டார். அந்த பாட்டு வரையும் நம்ம போன தடவை பார்த்தோம், 85வது பாட்டு வரையும். உத்தமர் இன்னவாரி இங்கு உரைத்தலும், 85வது பாட்டு வரிசை எண். உவந்து நாளாம் சக்தினி பாதம் எய்தும் தன்மையராதலாலே, இதை நம்ம விளக்கிட்டோம். நாளாம் சக்தினி பாதம் நிகழ்ந்திருக்கின்ற தன்மை கொண்டவர் நம்முடைய குருநாதர். ஒருவன் தன் குருநாதரை இவன் என்னுடைய குருநாதன் என்று அறிய வேண்டும் என்றால், அவன் ஒரு பெண் ஒரு ஆடவனை முதன்முறையாக பார்த்து இவன் என் கணவன் என்று அறிவதற்கு அவளுக்கு என்ன புண்ணியமும் பக்குவமும் இருக்கணுமோ அதே போன்ற புண்ணியமும் பக்குவமும் இருக்கணும். பார்த்த உடனே இவர் தான் நம்ம வீட்டுக்காரர்னு தெரிஞ்சுக்கிற ஒரு புண்ணியமும் பக்குவமும் நல்வினை பயனால வரும். அதே போல இவனே என் குருநாதன் என்று அறிகின்ற அந்த புண்ணியத்திற்கு சக்தினி பாதம் வேண்டும். அந்த சக்தினி பாதம் நாலாவது சக்தினி பாதமா இருக்கணும். சக்தினி பாதம் நான்கு இருக்கு, மந்தம் மந்த தரம், தீவிரம் தீவிர தரம். மந்தம்னா கடவுளை அறிய வேண்டும், அது வாழ்க்கையினுடைய ஒரு கருத்து அப்படின்னு நினைக்கிறது. அது எப்பன்னா புராணங்கள்லாம் கேட்கும் பொழுது நமக்கு ஏற்படும் புராண வைராக்கியம்னு அதுக்கு பேர். பிரசவ வைராக்கியம்னு ஒன்று உண்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளை பிடிக்கும் பொழுது அப்போ ஒரு வைராக்கியம் வரும். மயான வைராக்கியம்னு ஒன்று உண்டு, நமக்கு ரொம்ப வேண்டியவங்க தாய் தந்தை உடன் பிறந்தார்கள் அவர்கள் வந்து அவர்களையே நம்ம கொண்டு போய் காட்டில் சேர்க்கிறோம். அப்போ சேர்க்கும் போது கோடீஸ்வரனால எதை கொண்டு போக முடிஞ்சது? அப்ப இன்னைக்கு யாராவது இல்லைன்னு கேட்டாங்கன்னா நம்ம கிட்ட 10 ரூபாய் இருந்தா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதுவே நாளைக்கு மாறிடும், நமக்கு வேணுமேங்கிற எண்ணம் வந்துடும். இப்ப புராணம் கேட்பதினால வருகின்ற வைராக்கியம், கஷ்டப்பட்டு பிள்ளை பெக்கும் போது வருகின்ற வைராக்கியம், இனிமே வீட்டுக்காரர் முகத்தையே பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரும். மயான வைராக்கியம், இனிமே எல்லாருக்கும் கேட்கும் போது பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம். இந்த வைராக்கியங்கள்லாம் 24 மணி நேரத்துக்கு மேல நிக்காது. அதுவும் இப்ப வீட்டுக்கு போய் டிவி போட்ட உடனேயே திருவாதிரைகள் புராணம் கேட்டதனுடைய பலன் குறைஞ்சிடும். சர்க்கம்ஸ்டான்சஸ் சிச்சுவேஷன் மாறினா மாறிடும், எல்லாமே மாறி போயிடும். இப்படிப்பட்ட இதுக்கு ஆனா அருள் இருப்பதனால்தான் நம்ம மனம் ஈடுபடுகின்றது. சக்தி இருக்கு, சக்தி என்றால் அருள், சக்தியின் வீழ்ச்சி இருக்கின்றது, சக்தி நிபாதம் இருக்கு. இதுக்கு மந்தம்னு பேரு. மந்த தரம்னா அதை விட மோசம், மந்தத்தை விட மோசமா ஒரு இருக்கு. என்னன்னா ஏங்க, இன்னைக்கு இந்த சிதம்பரத்துல இருந்து ஒரு ஐயா வந்து திருவாரூர்கள் புராணம் சொல்றாரு, கேப்போமா? ஏங்க, போன மாசம் சொன்னதுல பாதிய திரும்பவும் சொல்லிட்டு இந்த மாசம் கொஞ்சோண்டு சொல்லுவாரு. அவர் ரெண்டு மணி நேரம் சொல்றத நான் அஞ்சு நிமிஷத்துல சொல்லுவேன், இதுக்கு போய் ஒன்றரை மணி நேரம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கணுமா அப்படிங்கிற எண்ணம் வரும். தவறி போய் அப்படி அந்த வாசல் வழியா போகும்போது கேட்கறது நல்லா இருந்தா வேணா ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று கேட்கலாம். அப்ப நல்ல விஷயத்துல மனம் ஈடுபடுது, இருந்தாலும் லாப நஷ்ட கணக்கு போடுது இல்ல. அப்ப மந்த தரம், அதை விட முக்கியமான வேலையெல்லாம் எனக்கு இருக்கு. கடவுளை தேடுவதை விட முக்கியமான வேலையெல்லாம் நமக்கு இருக்கும் போது அந்த கடவுளே நமக்கு சக்தியை கொடுத்தாலும் அது மந்த தரமாயிடும். மந்தத்தை விட கீழே தீவிரம் என்பது தனக்கு வந்தா தெரியும், தலைவலியும் வயிற்று வலியும். இன்னொருத்தர கஷ்டப்படும் போது ஐயோ பாவம்னு தோணும், ஆனா தனக்கு வந்தாதான் எவ்வளவு கஷ்டம் தெரியும். அதுவும் இந்த காது வலி பல் வலி எல்லாம் வந்துருச்சுன்னா, காது வலி வந்தவன் அதையே நினைச்சுட்டு இருப்பான், பல்வலி வந்தவன் கைய மோவாக்கட்டையிலேயே வச்சுட்டு இருப்பான், வேற ஒரு சிந்தனை அவனுக்கு இருக்காது. அவனை டிவி பாருனா பார்க்க முடியாது, மனசு போகாது. அது போல இருப்பது தீவிரமான சக்தி. அப்ப வாழ்வியல் துன்பங்களிலே அடிபட்டு சி இப்போது இந்த வாழ்க்கை கடவுள் தான் முக்கியம், இன்னும் கொஞ்ச நாள் தான் நமக்கு இருக்கு, என்னைக்கு யமன் வருவான்னு தெரியாது, அதற்குள்ளே இந்த வாழ்க்கையை பொருள் உள்ளதாக ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு முனைப்பு வருதுல்ல, அது தீவிரம். அந்த முனைப்பு வந்த நேரத்திலும் புண்ணியம் நிரம்பி இருந்தால்தான் இவன் குருநாதன் அப்படிங்கிற எண்ணம் வரும் ஒருவனை பார்க்கும் பொழுது. தீவிரமான சக்தி இருந்தாலும் கூட பூமிக்கடியில ஜலம் இருக்கு, ஈட்டினால ரெண்டு குத்து குத்தினா ஜலம் வரும், ஆனா ரெண்டு குத்து குத்தணுங்கிற அளவுக்கு பூமி மூடிக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த ரெண்டு குத்தும் தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும், அதான் தீவிர தரம். அதுக்கு மேல அது எப்படின்னா, இப்ப வந்து நம்ம தலையில நெருப்பு பிடிச்சுக்குச்சு, உடனே தண்ணியை தேடி ஓடுவோமா இல்லையா, இல்ல இந்த சீரியல் முடியட்டும் அதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு போய் ஷவர் ஆன் பண்ணிக்கலாம்னு நினைப்போமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீரியல் ஓடுது, ஆனா தலையில நெருப்பு பிடிச்சுக்குச்சு. தலையில நெருப்பு பிடித்துக் கொண்டவன் எப்படி உடனேயே அதை அவித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றானோ, அதே போல இந்த பிறவி நோயை உடனேயே போக்கிக் கொள்ள வேண்டும் என்று திருநாளை போவார் உடனேயே நடராஜா தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதை போல, அது தீவிர தரம். இப்ப மந்தத்துக்கும் தீவிரத்துக்கும் பெரிய கேப் இருக்கு, ஆனா மந்தத்துக்கும் மந்த தரத்துக்கும் கேப் கம்மியா இருக்கு, தீவிரத்துக்கும் தீவிர தரத்துக்கும் கேப் கம்மியா இருக்கு. இந்த மந்தத்துக்கும் தீவிரத்துக்கும் தான் நிறைய கேப் இருக்கு. மந்தத்திலேருந்து தீவிரத்துக்கு போறதுக்கு தான் நமக்கு நீண்ட முயற்சி தேவை. அந்த முயற்சி தான் அன்றாடம் ஒரு மணி நேரமாவது திருமுறைகளை பாராயணம் பண்ணணும், அன்றாடம் நம்ம ரெண்டு வேளையாவது பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணணும், அன்றாடம் ஒரு வேளையாவது சிவபூஜை பண்ணணும், ஒரு வேளையாவது திருக்கோயில் வழிபாடு பண்ணணும். நம்ம முன்பின் பார்க்காத அடியார்கள் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறத பார்த்தோம்னா, அவங்க வெளியூர்காரங்க அவங்கள போய் ஹோட்டல்ல சாப்பிட விடாம நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் இப்படின்னு நம்ம நெறிமுறைகளோட இது எக்ஸ்ட்ராவா ஒரு வேலை வருதுன்னு நினைக்காம பழக்கிக்கிட்டே வரணும். நல்லா அழுக்கு பிடிச்ச துணிய டெய்லி பொறுமையோட கசக்கி கசக்கி தோச்சுக்கிட்டே வர மாதிரி, பச்சையா கருப்பா இருக்கிற ஒரு பித்தளை பாத்திரத்தை டெய்லி கொஞ்சம் புளி போட்டு புளி போட்டு ஒரு மாசம் தேய்ச்சு அது கொஞ்சம் அனுஷ்டானத்துக்கு தயாராகிற பாத்திரம் மாதிரி ஆக்கணும், அப்புறம் இன்னும் ரெண்டு மாசம் தேய்ச்சு புது பாத்திரம் மாதிரி ஆக்கணும். இப்படி நீண்ட முயற்சி இருக்கே, இந்த நீண்ட முயற்சியினால மந்தத்திலிருந்து தீவிரத்துக்கு போகுது சக்தி. ஆனா தீவிரத்துக்கு போறப்புறம் சிறிய முயற்சினாலே தீவிரத்தரத்தை அடைஞ்சிரும். மந்தமா இருக்கிற சக்தி சிறிய முயற்சினாலேயே மட்டமா போயிடும், மந்த தரத்துக்கு போயிடும், அந்த கேப் கம்மி. நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க, ஒரு கிராஃப் மாதிரி போட்டு பார்த்து, ஒரு கிராஃப் இருக்கு. இன்னைக்கு புராணம் கேட்கும் போது நமக்கு அறிவு நல்லா இருக்குங்கிறதுனால சந்தோஷப்படக்கூடாது, வீட்டுக்கு போய் டிவியை போட்ட உடனே அது மந்த தரமாயிடும். மந்தத்திலிருந்து தீவிரத்துக்கு நம்ம மந்தமான சக்தியில் இருந்து தீவிரமான சக்தியை பெறுவதற்கு நாம தீவிரமான அன்றாட முயற்சி மேற்கொள்ள வேண்டும். இந்த தவ வாழ்க்கைக்கு ஒரு நாள் லீவு கிடையாது, ஸ்கூலுக்கு லீவு உண்டு, ஆபீஸுக்கு லீவு உண்டு, வீட்டு வேலைக்கு கூட நமக்கு கடவுளே லீவு தரார், வீட்டுக்காரர் மூணு நாள் சமைச்சு போடுவார். ஆனால் தவ வாழ்க்கைக்கு மட்டும் லீவு கிடையாது. திருமுறைகளை சிந்திப்பதற்கோ, நம்ம வீட்டு வாசலுக்கு வர பெருமானை வழிபடுவதற்கோ, அடியார்களுக்கு உணவிடுவதற்கோ இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்ந்தால்தான் தீவிரமான சக்தி பதியும். நம்ம குருநாதர் சென்ற பிறவிகள்ல செய்த அரும் பெரும் தவத்தினாலே இந்த பிறவி இளமையிலேயே தீவிரத்தரமான சக்தி பதிந்து தோன்றினார். திருவாசகத்துல தன்னை உயர்த்தி பேசவே மாட்டார் குருநாதர். என்ன, தன்னை உயர்த்தி கொள்வது சிறுமைக்கு அடையாளம், தன்னை தாழ்த்தி கொள்வது பெருமைக்கு அடையாளம். பெரியவங்கள்லாம் தன் நாயிற்கடையாம் நாயேன், காலரை தூக்கி விட்டுக்கவே கூடாது. தன்னை ஒருத்தன் பெருசு பண்ணி பேசிக்கிறான்னா அவன் மட்டமானவன் அர்த்தம். அரைகுடம் தான் தழும்பும், நிறைகுடம் தழும்பாது. உங்களை மாதிரி யாரும் அருமையா இந்த தேவாரத்தை பாட மாட்டாங்கன்னு சொன்னா எல்லாம் எங்க பெரியோர்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணது, உனக்கு பாட்டே வராதுன்னு அவங்க குட்டித்தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்னை விட பாடுறவங்க, நல்லா பாடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்க அன்புனால நீங்க சொல்றீங்க, நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு பணிவோடு சொல்லணும். தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த ஓதுவாரா இருந்தாலும் இப்படி பணிவோடு சொல்லணும், அப்பதான் அது பெருமை. ஆமா ஆமா, நான் சங்கீதம் நல்லா படிச்சிருக்கேன். எல்லாரும் சங்கீதம் படிச்சுட்டா தேவாரம் படிக்கிறாங்க, டக்குன்னு வந்துடுறாங்க, அப்படி சொல்லப்படாது. குருநாதர் தன்னை எப்படி மட்டப்படுத்திக்கிறாரு, ஆனா ஒரே ஒரு இடத்துல உண்மை வெளியில வருது. எந்த இடத்துல? ஒரு பாட்டுல தான் வருது. 658 பாட்டுல ஒரே ஒரு பாட்டுல தான் அவரை பற்றி உண்மை வருது. அந்த பாட்டை சொல்றேன். பன்னாள் பரவி பணி செய்ய பாதமலர் என் ஆகம் துண்ண வைத்த பெரியோன், அப்படி பூவல்லியில வருது. பன்னாள் பரவி பணி செய்ய பல நாட்கள், பல நாட்கள்னா பல பிறவிதோறும் பல நாட்கள், பல பிறவிகளிலும் செய்த சிவபூஜையின் பயனாக இந்த பிறவியில கடவுள் குருநாதனாக வந்து என் மனதிலே தன்னுடைய திருவடியை மறவாத வண்ணம் பொறித்தருளினான். நான் விரும்பி அதை மறக்க முடியாது. நான் தலைகீழ நின்னாலும் கடவுளை என்னால மறக்க முடியாது. கண்ணிலே ஒரு மணல் விழுந்தால் இந்த கண்ணால அந்த மணலை மறக்க முடியுமா? முடியாது. கண்ணுல மணல் விழுந்திருக்கு, அதை மறந்துட்டு டிவி பாருன்னு சொன்ன முடியுமா? அதே போல கடவுளை மறக்க முடியாத நிலைமை வரணும். அதான் தீவிரத்தனமான சக்தி பதிஞ்சா அந்த நிலை வரும். அந்த நிலையை நம்ம குருநாதர் அடைஞ்சார். மறந்தேயும் தன் கழல் நான் மறவா வண்ணம் நல்கிய அத்திரம். மறந்தேயும்னா ஈவன் பை அன் ஆக்சிடென்ட், தவறி போய் கூட. ஏன்னா ஒரு பொருளை மறக்கணும்னு ஒருத்த நினைச்சான், முயற்சி பண்ணினானா அவனால மறக்க முடியாது. நீங்க எந்த பொருளை நினைக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த பொருளை மறக்கணும்னு விரும்புங்க, நீங்க வந்து அதை நினைச்சிடலாம். ஒரு பொருளை மறக்காம இருக்கணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா அந்த பொருளை மறக்கணும்னு விரும்புங்க, நீங்க மறக்காம இருப்பீங்க. மறக்க கூட நினைக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். ஆனால் நாம் மறப்பதற்கு என்ன காரணம்னா அந்த பொருளத்திலே பற்றின்மை தான் காரணம். ஒரு பொருளத்தில் நமக்கு பற்று இல்லைன்னா அது மறந்து போகும். இன்னொரு பொருளிடத்திலே அதிக பற்று இருந்தாலும் முன் பொருள் மறந்து போகும். அப்பொழுது எந்த பொருளையும் விட கடவுளிடத்திலே அதிகமான பற்று இருந்தால்தான் கடவுள் மறக்காமல் இருப்பான். அந்த நிலையை குருநாதன் கொடுத்துட்டார். அப்படின்னா அர்த்தம், புறப்பொருளில் இருக்கின்ற பற்றினை அறவே ஒழித்து விட்டார். இணையார் திருவிடி என் தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். எதெல்லாம் மறந்து போச்சு? அம்மா அப்பா மனைவி மக்கள் கூட மறந்து போச்சு. எந்த எந்தாய் சுற்றம் மட்டுமெல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான். அப்படி புற உலகமும் உறவு முறைகளும் மறக்கும் வண்ணம் திருவடி சுட்ட பெற்ற காரணத்தினால சொல்றாரு, ஏமாந்து போய் கூட நான் கடவுளை மறக்க மாட்டேன். கடவுளாலும் என்னிடமிருந்து தன்னை மறைத்துக் கொள்ள முடியாது. கண்ணிலே விழுந்த மணல் போல அவன் உயிரிலே விழுந்து விட்டான். கருத்தில் உருத்தமுதாம் சிவபதம் அப்படிங்கிறார். கருத்திலே உருத்துகின்ற பதம், உருத்துதல் என்பதனால துன்பமோ என்று ஒரு கேள்வி வரும். கண்ணிலே மணல் விழுந்து உருத்தினால் துன்பம், எண்ணத்திலே சிவம் விழுந்து உருத்தினால் இன்பம், அவ்வளவுதான். ஆனா ரெண்டும் உருத்துதல் தான், ரெண்டும் உருத்துதல் தான். ஆனால் ஒரு உருத்துதல் துன்பம், இன்னொரு உருத்துதல் இன்பம். இப்ப இந்த நிலையில இனிமே எந்த முயற்சி பண்ணினா கூட கடவுளை மறக்க முடியாது, ஏமாந்து போய் மறக்க முடியாது, பை ஆக்சிடென்ட் விபத்துல மறக்க முடியாது, இன்னொரு பொருளை நினைந்து இந்த பொருளை கைவிட முடியாது, மறக்க முடியாது. மறத்தல் என்பதே இல்லாத நிலைக்கு வந்துட்டார். அந்த நிலைக்கு வந்ததற்கு என்ன காரணம்னா பன்னாள் பரவி பணி செய்திருக்கிறார். பிறவிகள் தோறும் சிவ புண்ணியம் செய்திருக்கிறார். அதனால இந்த பிறவியில 4 சக்தி நிபாதம் நிகழ்ந்தது. ஆமா சார், அவர் அப்படி பண்ணிருக்கிறாரு, நான் பண்ணல, அதனால என் மேல குற்றமில்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த நிலையை எழுதுவதற்காக நாம் என்ன பண்ணணும்? இடையராது சிவ புண்ணியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கைவினை செய்து எம் பிரான் கழல் போற்றுதும் நாமடியோம். இதான் இந்த பிறவியை எப்படி கழிப்பது என்பதற்கு நமக்கு பிள்ளையார் காட்டுகின்ற வழி. நாமெல்லாம் அடியவர்கள், உலக மக்களா? நாம பாமர மக்களா? பாமர மக்களை போல நம்ம பார்ப்பதற்கு இருப்போம். நமக்கு மனைவி மக்கள் இருக்கலாம், நமக்கு மாமன் மச்சான் இருக்கலாம். இருந்தாலும் நாம் திருநீறு பூசி சிவதீட்சை பெற்ற அடியார்கள். பொதுமக்கள்டிருந்து நமக்கு வேறுபாடு வேண்டும். பொதுமக்கள்டிருந்து நம்மளை எது வேறுபடுத்துவதுன்னு சொன்னா, இடையராத பெருமானுக்கு இந்த கையை வச்சுட்டு நம்ம செய்யற தொண்டு தான் நம்மளை வேறுபடுத்தி காட்டும். ரெண்டு கைகளை வச்சுட்டு நம்ம பெருமானுக்கு செய்யற தொண்டு இருக்குதே, இதுதான் உலக மக்கள்டிருந்து நம்மளை வேறுபடுத்தி காட்டும். வேற எதுவும் வேறுபடுத்தாது. அவங்கள போல நமக்கு மூஞ்சில ரெண்டு கண்ணு மூக்கு ரெண்டு காது, பாக்குறதுக்கு அப்படியே இருப்போம். பார்ப்பதற்கு இன்னும் வேறுபாடு தெரியாது. வேறுபாடு எதுல தெரியும்? தொண்டு செய்வதில்தான் தெரியும். அவர்கள் உண்டு வாழ்வதற்கென்று வேண்டப்பட்டவருக்கு தொண்டு செய்வார்கள், நாம உண்டி மறந்து பெருமானுக்கு தொண்டு செய்வோம். சாதாரணமா ஒரு கல்வி துறையிலே ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கே உண்டி வினை மறக்கும். தொண்டர்களுக்கு நிச்சயமா சாப்பாட்டு எண்ணம் இருக்க கூடாது. மூவருமே சொல்லிருக்காங்க, சாப்பாட்டுல புத்தி இருந்ததுன்னா நம்ம கடவுள்கிட்ட போக முடியாது. சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லல, கஞ்சி மண்டையரா இருக்க கூடாது. கஞ்சி மண்டையர்னா என்ன? அடுத்த வேளை கஞ்சிய யோசிச்சுட்டு இருக்கிறவர். கஞ்சி மண்டையர் கையிலும் கையர்கள் சொல்றாருல்ல, வெஞ்சல் விண்டர் விரவிலர். சர் சி வி ராமன் பிசிக்ஸ் லேப்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஐயர். மத்தியானம் அவங்க வீட்டு அம்மா என்ன பண்றாங்க, தயிர் சாதம் கட்டி கொடுத்துருக்காங்க டிஃபன் பாக்ஸ்ல. கொஞ்சம் ஒரு நாலு கை தான் வரும், அவர் எவ்வளவு சாப்பிட போறாரு? நிறைய சாப்பிட்டாலே மந்த புத்தி வந்துடும். அப்புறம் நோபல் பிரைஸ் எப்படி வாங்குறது? உண்டி சுருக்குதல் வேண்டும். அவரு லஞ்சு பெல் அடிச்சாங்க, அவர் நினைச்சாரு பாதி எக்ஸ்பிரிமெண்ட்ல போய் சாப்பிட வேணாம், இதை முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும், அந்த எக்ஸ்பிரிமெண்ட முடிச்சுட்டு அப்புறம் போய் சாப்பிட்டுக்கலாம் அவசரம்னு விட்டுட்டார். அவர் நண்பர் உள்ள வந்தார், அந்த லஞ்ச் ரிசர்ச் சொல்லுவாங்க, அவர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் தான் வந்தார். உள்ள வந்தார், வந்த பார்த்தாரு எப்பவுமே அந்த ஐயர் வீட்டுல தயிர் சாதம் நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. பாலில் கொஞ்சமா தயிர் விட்டு கால் உப்பு போட்டு அப்படியே வெண்ணெய் திரண்டா மாதிரி இருக்கும் நல்ல சாதமா. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மண்ணி அந்நிய மண்ணின்னு சொல்லுவாங்க, நல்லா அந்த வறுத்த மிளகா வச்சிருப்பாங்க, நல்லா இருக்குமே. அவருக்கு வேற ஏதாவது இட்லி கிட்லயே கேன்டீன்ல வாங்கி சாப்பிடட்டும், இன்னைக்கு ஒரு நாள் நம்ம நல்ல வீட்டு சாப்பாடா சாப்பிடுவோம். அவர் நண்பர் சாப்பிட்டுட்டு நன்னா அலம்பி கவுத்து வச்சுட்டு போயிட்டாரு டேபிள்ல. சி வி ராமன் வந்தார், வந்து பார்த்தாரு கவுத்து கிடந்தது, பார்த்தா நீட்டா தேய்ச்சி வச்சிருக்கு. நினைச்சுக்கிட்டாரு என்ன பைத்தியம்னா, சாப்பிட்டுட்டு அதே மறந்துட்டேனே, அடுத்த போய் போய் தொடர்ந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவோம். அப்ப ஒரு கலைத்துறையில ஈடுபட்டிருப்பவர்களுக்கே உண்டி மறக்கும் என்று சொன்னால், கடவுளை நினைந்து வாழ்கின்றவர்களுக்கு உண்டி மறக்கணுமா வேண்டாமா? சாப்பாட்டுல புத்தி இருந்தா சாமி எட்டி விடுவார். இத திருக்கோவையர்ல நம்ம குருநாதர் சொல்றார், ஒரு தலைவிக்கு குயிலை பார்த்தா பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்டா, நான் சொல்ற இந்த பிக்சர்ஸ்ல தத்துவத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கங்க, பிக்சரையும் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது. நம்ம குருநாதர் காட்டுற பிக்சருங்கிறதுனால அதை எடுத்துனா தப்பு கிடையாது. தலைவனை பிரிந்து இருக்கின்ற நிலையில குயில் கூவினா தலைவி காதுக்கு பிடிக்காது, அது நல்லா கூவினா கூட. தலைவனோடு தலைவன் அருகில் இருக்கும் போது தென்றல் வீசினா நல்லா இருக்கும், குயில் கூவினா இன்பமா இருக்கும், நிலவு உதித்தால் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். சமுத்திர கரையில உட்கார்ந்துகிட்டு பக்கத்துல தலைவர் இருக்கிறாரு, சமுத்திர அலைய பார்த்தா சந்தோஷமா இருக்கும். இதுவே தலைவர் அருகில் இல்லாத போது நிலவை பார்த்தால் நெருப்பா இருக்கும், தென்றல் சுடும், குயில் கூவினா காது வலிக்கும், கடல் அலையை பார்த்தா துன்பம் ஏற்படும், வெறுப்பு ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வசந்த காலத்துல குயில் நிறைய வந்து இந்த தலைவனுடைய வீட்டுல மரத்துக்கு நாலு குயிலா உட்காந்து கூ கூன்னு கூவிட்டு, அந்த குயில் எல்லாம் விரட்டுறா, என்ன விரட்டுறா, ஏ குயிலே நீங்கெல்லாம் எப்படி தெரியுமா கருப்பா இருக்கீங்க, சிதம்பரத்துல இருந்துட்டு நடராஜாவை போய் காலத்துல தரிசனம் பண்ணாம அதே நேரத்துல ஹோட்டல் முடிடுவானோ உட்காந்து பரோட்டா சாப்பிடறானே, அவன் எப்படி மனசு கருப்பா இருப்பானோ அதே மாதிரி நீங்க நிறம் கருப்பா இருக்கீங்க. நான் சொல்றது இப்படியே சொல்லல, ஆனா இந்த பொருள்ல சொல்ற என்ன சொல்றாருன்னா, கூழின் மலி உள்ளம் கொண்டவர்களுடைய உள்ளம் எப்படி இருண்டு கிடக்குமோ அதுபோல இருண்டிருக்கின்ற கோகிலமே, கூழின் மலி மனத்தவர். அடுத்த வேளை சாப்பாட்டை நினைச்சிட்டு இருக்கிற மனசு எப்படி இருண்டு கிடக்குமோ அதே போல அந்த குயிலுடைய உடம்பு கண்ணங்கரையில் கிடக்கு அப்படிங்கிற. ஆகவே இந்த தவ வாழ்க்கையை யார் செய்கிறார்களோ, உண்டி மறந்து உறக்கம் மறந்து உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றின்னு வருது நம்முடைய அப்பர் பெருமான் பாடின தாண்டகத்துல. சாமி உண்ணாது உறங்காது இருக்கிறான் என்பது ஒரு பொருள், உண்ணாது உறங்காது இருப்பதனாலே அடையப்படுகின்ற பொருளாகின்ற நீ போற்றி அப்படின்னு. தன்னை போலவே பெருமான் அடியார்களை செய்யறான், பெருமானத்தில் ஈடுபடுகின்ற அடியார்களும் உண்டி மறப்பார்கள் உறக்கம் மறப்பார்கள். இவர்கள் உண்ணாதும் உறங்காதும் இருந்து அவனை பாராட்டுகின்றார்கள். உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. அதனால இப்படி பல பிறவிகள் எடுத்து சிவபுண்ணியம் செய்கின்ற காரணத்தினால, கைவினை நாம் அடியோம் என்று உணர்ந்து கைவினை செய்து பிரான்கடல் போற்றுகின்ற காரணத்தினால, பறித்த மலர்கொடு வந்துமை ஏத்தும் பணியடியோம், பூக்களை பறித்து பெருமானுக்கு இட்டு வணங்குகின்ற காரணத்தினாலே இந்த இறுதி பிறவியிலே குருநாதனாக கடவுளே வருகின்றார்.